நேயர்களுக்கு வணக்கம். மத்திய அலைவரிசை 340 மீட்டர் 882 கிலோஹெர்ட்ஸில் விஸ்வவாணியின் காலை தமிழ் ஒலிபரப்பு ஆரம்பமாகிறது.
வேத ஆராய்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கிறோம்.
கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இன்று நாம் அப்போஸ்தல நடவடிக்கைகள் புத்தகம் 15:32 முதல் 16:40 வரை படிக்க இருக்கிறோம். 15 கடைசி பகுதியிலே பவுலும் பர்னபாவும் இரண்டாவது ஊழிய யாத்திரைக்காக ஆயத்தப்படுவதை பார்க்க போகிறோம். அதோடு கூட பவுலும் பர்னபாவும் பிரிவதையும் பார்க்க இருக்கிறோம். பர்னபாவை விட்டு பிரிந்த பவுல் சீலாவோடு கூட இரண்டாவது ஊழிய யாத்திரையை தொடங்குகிறார். 16:5 தீமோத்தேயுவை தெரிந்து கொள்வதை பார்க்கிறோம். 6:12 வரை ஊழியத்தில் பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்துதலை நாம் பார்க்க இருக்கிறோம். தொடர்ந்து 13-15 மக்கதோனியா நாட்டில் உள்ள பிலிப்பு பட்டணத்தில் சபை தொடங்குவதை பார்க்கிறோம். 16-23 பிலிப்பு பட்டணத்தில் ஊழியத்தில் வந்த எதிர்ப்பை பார்க்கிறோம். 24-40 எதிர்ப்புகளின் பின் விளைவுகளாக சிறைச்சாலையில் நடந்த அற்புத சம்பவத்தையும் சிறைச்சாலை அதிகாரி ரட்சிக்கப்பட்டதையும் படிக்க இருக்கிறோம். 15:32-35 எருசலேமிலிருந்து அப்போஸ்தலரால் அந்தியோகியாவுக்கு அனுப்பப்பட்டிருந்த யூதாவும் சீலாவும் தீர்க்கதரிசிகளாக இருந்தபடினாலே விசுவாசிகளுக்கு பிரயோஜனமாயிருந்தார்கள் என்று பார்க்கிறோம். அவர்களில் யூதா மீண்டும் எருசலேமுக்கு செல்வதையும் சீலா அந்தியோகியாவிலே தங்கிவிடுவதையும் பார்க்கிறோம். 36 சில நாளைக்கு பின்பு பவுல் பர்னபாவை நோக்கி, நாம் கர்த்தருடைய வசனத்தை அறிவித்திருக்கிற சகல பட்டணங்களிலும் உள்ள சகோதரர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று போய் பார்ப்போம் வாரும் என்றான். இங்கு பவுலுடைய ஊழிய தரிசனத்தை நாம் தெளிவாக காண முடிகிறது. சபையை குறித்த பாரம் உண்டாயிருக்கிறதை பார்க்கிறோம். 2 Corinthians 11:28 எல்லா சபைகளை குறித்தும் உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது என்று பவுல் கூறுவதை காணலாம். அது மாத்திரமல்ல, இந்த வசனத்திலிருந்து நாம் யாருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறோமோ அவர்களை மறுபடியும் சந்திப்பதும் வசனத்தில் வளரும்படி அவர்களை உற்சாகப்படுத்துவதும் நம்மேல் விழுந்த கடமை என்று பார்க்கிறோம். அப்படி அவர்கள் இரண்டாம் பிரயாணத்துக்காக திட்டத்தை தீட்டும் போது அவர்களுக்குள் வரும் அபிப்பிராய பேதத்தையும் நாம் தொடர்ந்துள்ள வசனங்களில் காண்கிறோம். பர்னபாவும் பவுலும் இணைந்து பல ஆண்டுகளாக பணி செய்தார்கள். இப்பொழுது அவர்கள் பிரிகிறார்கள். 37-41 நடந்த நிகழ்ச்சியை நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். இங்கு அழைப்பிலோ தரிசனத்திலோ வித்தியாசத்தை காணவில்லை, ஆனால் கடுமையான அபிப்பிராய பேதம் உண்டாவதை பார்க்கிறோம். இரண்டு பேரும் தங்களுடைய கருத்தில் விட்டுக் கொடுக்காமல் நிற்கிறார்கள். வல்லமையாக உபயோகிக்கப்பட்ட தேவ மனிதர்கள் கடும் கோபம் கொண்டு பிரிவதை பார்க்கிறோம். இது எவ்வளவு பெரிய ஊழியக்காரனாயிருந்தாலும் அவன் மனிதன்தான், அவன் பலவீனன், அவன் தவறு செய்ய முடியும். அவனை மாதிரியாக வைத்து நாம் வாழ்க்கையை அமைக்கக்கூடாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே நம்முடைய மாதிரியாக வைக்க வேண்டும் என்பதை நமக்கு நினைவுபடுத்துகிறது. பவுல் மார்க்குவை அழைத்துக் கொண்டு போகக்கூடாது என்று 38 கூறினாலும், 2 Timothy 4:11 மார்க்குவை உன்னுடனே கூட்டிக் கொண்டு வா, ஊழியத்தில் அவன் எனக்கு பிரயோஜனம் உள்ளவன் என்று பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுவதை நாம் காண முடியும். பவுல் ஊழிய நாட்களிலே இந்த உண்மையை தெரிந்து கொண்டார். பர்னபா அதை முதலாவதே அறிந்திருந்ததினால் மார்க்கு என்னும் மறுபெயர் கொண்ட யோவானை அழைத்துக் கொண்டு போக வேண்டும் என்று கூறுவதை 37 நாம் பார்த்தோம். சீப்ரு தீவில் இருந்து வந்த பர்னபா சீப்ரு தீவுக்கு திரும்பி போவதை பார்க்கிறோம். பர்னபா சீப்ரு தீவிலே ஒரு பெரிய ஊழியத்தை செய்ததாக பாரம்பரியம் கூறுகிறது. அங்கிருந்து வட ஆப்பிரிக்காவுக்கு ஊழியம் கடந்து சென்றது என்று கூறப்படுகிறது. பவுல் சீலாவை அழைத்துக் கொண்டு சீரியாவிலும் சிலிசியாவிலும் திரிந்து சபைகளை திடப்படுத்துவதை பார்க்கிறோம். பவுலுடைய சொந்த ஊராகிய தரிசு பட்டணம் சிலிசியா நாட்டில் இருக்கிறது. ஆகவே பர்னபா தன்னுடைய ஊராகிய சீப்ரு தீவுக்கு கடந்து சென்றது போல பவுல் அடுத்த திசையில் தன்னுடைய ஊராகிய தரிசு பட்டணத்தை நோக்கி செல்வதை பார்க்கிறோம். அவர்கள் இரண்டு பேரும் இரண்டு திசையில் திரும்பி செல்வது தேவனுடைய திட்டத்தை மாத்திரமல்ல, அவருடைய ஊழிய முறையையும் நமக்கு எடுத்து காட்டுகிறது. அப்போஸ்தலர் 16:5 பவுல் சிலிசியாவின் பகுதிகளில் இருந்து கலாத்தியா நாடுகளுக்குள் வருவதை பார்க்கிறோம். தெர்பையிலும் லீஸ்திராவிலும் சுவிசேஷத்தை அறிவித்ததை 14 படித்தோம். இந்த லீஸ்திராவில் ஒரு பிறவி சப்பாணி சுகமானதை தொடர்ந்து பவுலுக்கும் பர்னபாவுக்கும் பலியிட பூசாரிகள் ஆயத்தப்படுவதை பார்த்தோம். அதைத் தொடர்ந்து லீஸ்திராவிலே பவுல் கல்லறியுண்டு மீண்டும் உயிர் பெற்று எழுந்ததை பார்த்தோம். அந்த லீஸ்திராவிலே தீமோத்தேயுவை பவுல் ஊழியத்திற்காக தெரிந்தெடுப்பதை இந்த 5 பார்க்கிறோம். 6-12 பரிசுத்த ஆவியானவர் ஊழியத்திலே அவர்களை நடத்தும் விதத்தை நாம் பார்க்கிறோம். முதலாவது, பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் சில இடங்களுக்கு போகாதபடிக்கு அவர்களை தடை பண்ணுகிறார், ஆனால் வேறொரு இடத்திற்கு போகும்படி அவர்களை வழிநடத்துகிறார். 6-8 அவர்கள் பிரிகியா கலாத்தியா நாடுகளை கடந்தபோது ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியினாலே தடை பண்ணப்பட்டு மீசியா தேசம் மட்டும் வந்து பித்தினியா நாடுகளுக்கு போக பிரயத்தனம் பண்ணினார்கள். ஆவியானவரோ அவர்களை போக ஒட்டாதிருந்தார். அப்பொழுது அவர்கள் மீசியா பக்கமாய் போய் துரோவாவுக்கு வந்தார்கள். பிரியமானவர்களே, அப்போஸ்தல நடவடிக்கையின் புத்தகத்தை நாம் படிக்க ஆரம்பிக்கும் போது ஒரு உண்மையை படித்தோம். இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியின் மூலம் தன்னுடைய அப்போஸ்தலரை கொண்டு செய்த வல்லமையான காரியங்களை விவரிக்கும் புத்தகமாகும். இங்கு பரிசுத்த ஆவியானவர் மூலம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன் சீஷர்களை நடத்தும் அற்புதமான விதத்தை பார்க்கிறோம். ஆசியா பகுதியில் உள்ள பிலதெல்பியா, லவோதிகேயா, கொலோசே, எபேசு ஆகிய பகுதிகளுக்கு அவர்கள் வரும்போது பரிசுத்த ஆவியானவர் அவர்களை தடை பண்ணுகிறார். இங்கு அப்போஸ்தலனாகிய பவுலை கொண்டு செய்ய தேவன் ஒரு பெரிய ஊழியத்தை வைத்திருந்தார். 18 அதிகாரத்தின் பின்பாகத்திற்கு நாம் வரும்போது அதை காணலாம். அந்த பெரிய ஊழியத்தை செய்ய பவுல் அப்போஸ்தலனை பரிசுத்த ஆவியானவர் ஆயத்தப்படுத்திக் கொண்டிருந்தார். ஆதலால் இப்பொழுது அவரை அங்கு அனுமதிக்கவில்லை. அதுபோல அவர்கள் கலாத்தியா நாட்டிலிருந்து வடக்கு புறமாக பித்தினியா போக முயற்சி செய்கிறார்கள். அங்கும் பரிசுத்த ஆவியானவர் அவர்களை போகவிடவில்லை. கடைசியாக அவர்கள் ஆசியாவை கடந்து துரோவா என்ற துறைமுகத்திற்கு வருகிறார்கள். அங்கு பரிசுத்த ஆவியானவர் ஒரு தரிசனத்தின் மூலமாக தன்னுடைய திட்டத்தை பவுலுக்கு விளக்குவதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கைக்கான கர்த்தருடைய சித்தத்தை எப்படி அறிந்து கொள்ள முடியும் என்று பலர் கேட்கிறோம். இந்த பகுதியில் அதற்கு நாம் 2 பதில்களை பார்க்கிறோம். எங்கு தேவையில்லாமல் இருக்கிறது, எல்லா இடங்களிலும் தேவையை பார்க்க முடியும். அப்படியானால் போக வேண்டிய இடத்தை காட்டிய பின் பார்த்துக் கொள்ளலாம் என்று பவுலும் சீலாவும் இருந்து விட்டார்களா? இல்லை. அவர்கள் தங்கள் கையில் இருக்கும் சுவிசேஷத்தை தேவையுள்ள எல்லா பகுதிக்கும் எடுத்துச் செல்ல முயற்சி செய்கிறார்கள். அதுபோல நாம் செல்லக்கூடிய எல்லா வாசல்களையும் தட்ட வேண்டும். கர்த்தருக்கு சித்தமில்லாத வாசல்கள் அடைக்கப்படும். நாம் கடந்து செல்ல வேண்டிய வாசலை மாத்திரம் அவர் திறந்து வைப்பார். நாம் முயற்சி செய்யும் போது அவர் நாம் போக வேண்டாத இடங்களை அடைத்து போக வேண்டிய இடத்தை நமக்கு திறக்கிறார். 9-12 வசனங்களிலே அங்கே ராத்திரியிலே பவுலுக்கு ஒரு தரிசனம் உண்டாயிற்று. அது என்னவெனில், மக்கதோனியா தேசத்தான் ஒருவன் வந்து நின்று, நீர் மக்கதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தன்னை வேண்டிக் கொண்டதாக இருந்தது. அப்பொழுது அவர்கள் மக்கதோனியாவுக்கு செல்கிறார்கள். இப்போது பவுலும் அவனுடைய குழுவும் மக்கதோனியாவில் இருக்கிறார்கள், அதாவது ஐரோப்பாவிலே இருக்கிறார்கள். ஆசியாவை கடந்து சுவிசேஷம் ஐரோப்பாவுக்கு வந்துவிட்டது. ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் அந்த திசையை நோக்கி பவுலை நடத்துகிறார். சுவிசேஷமானது ஐரோப்பாவுக்கு கடந்து செல்லும் போது அங்குள்ள மக்கள் மிகவும் தாழ்த்தப்பட்டவர்களாக, தேவன் இல்லாதவர்களாக காடுகளில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இன்று நாம் காணும் நாகரிகம் உயர்ந்த ஐரோப்பிய நாடுகள் அன்று தாழ்வான நிலையில் இருந்தது என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. நீர் மக்கோதினியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று பவுல் ஒரு தரிசனத்தை காண்பதை பார்க்கிறோம். தேவன் தரிசனத்தின் மூலமாக ஐரோப்பாவை நோக்கி அவரை நடத்துகிறார். இப்போது 13 வசனம் முதல் பிலிப்பி பட்டணத்தில் நடைபெற்ற ஊழியத்தை நாம் படிக்க இருக்கிறோம். இந்த பாடத்தோடு கூட சேர்த்து நாம் பிலிப்பிற்கு எழுதின நிருபத்தை நேரம் எடுத்து வாசிப்பது நல்லது. அதுபோல தெசலோனிக்கே, கொரிந்து, எபேசு ஆகிய இடங்களில் செய்யப்பட்ட ஊழியத்தை குறித்து நாம் படிக்க இருக்கிறோம். ஆதலால் பிரியமானவர்களே, பவுலப்போஸ்தலனுடைய இந்த நிருபங்களை நாம் வாசித்துக் கொள்வது அப்போஸ்தல நடவடிக்கைகள் புத்தகத்தை நாம் புரிந்து கொள்ள மிகவும் உதவியாக இருக்கும். இப்பொழுது பிலிப்பி பட்டணத்தில் நடைபெற்ற 3 சம்பவங்களை நாம் பார்க்க இருக்கிறோம். முதலாவது ஆத்தங்கரையில் தொடங்கப்பட்ட ஊழியம், அங்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட லீதியாள். 2வது சந்தை வெளியில் குறி சொல்கிற ஒரு பெண், அவள் மூலமாக வந்த உபத்திரவம். 3வது சிறைச்சாலையில் ஏற்பட்ட பூமி அதிர்ச்சி, அதன் விளைவாக ரட்சிக்கப்பட்ட சிறைச்சாலை அதிகாரி. பவுல் ஒரு குழுவாக சென்று ஊழியம் செய்வதை பார்க்கிறோம். இந்த குழுவிலே பவுல், சீலா, தீமோத்தேயு, லூக்கா ஆகிய 4 பேரை நாம் தெளிவாக காண முடியும். இன்னும் ஒரு சில பேர் நிச்சயமாக இருந்திருக்க முடியும். 13-14 வசனங்கள், ஓய்வு நாளில் நாங்கள் பட்டணத்துக்கு வெளியே போய் ஆற்றின் அருகே வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்தில் உட்கார்ந்து அங்கே கூடி வந்த ஸ்திரீகளுக்கு உபதேசித்தோம். அப்பொழுது தியத்ரா ஊராளும் ரத்தாம்பரம் விற்கிறவளும் தேவனை வணங்குகிறவளுமாகிய லீதியாள் என்னும் பெயருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தாள். பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார். தியத்ரா என்பது சின்ன ஆசியாவில் உள்ள ஒரு சிறு பட்டணம். அங்கிருந்து பிலிப்பி பட்டணத்தில் குடியேறியிருக்கிற லீதியாளுடைய உள்ளத்தை வசனத்துக்கு நேராக பரிசுத்த ஆவியானவர் திறப்பதை பார்க்கிறோம். லீதியாளுடைய கணவனை குறித்து இங்கு கூறப்படவில்லை, ஆனால் தன்னுடைய குடும்பத்தை அவள் நடத்தியதாக தெரிகிறது. அது மாத்திரமல்ல, அவள் விசுவாசித்ததோடு கூட அவளுடைய குடும்பத்தார் அனைவரும் ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்வதையும் நாம் பார்க்கிறோம். அப்படி தங்கள் குடும்பத்தை கர்த்தருக்கு நேராக நடத்துகிற விசுவாசிகள் பாக்கியவான்கள். லீதியாளின் குடும்பம் அல்லாமல் இன்னும் அநேக குடும்பங்கள் பிலிப்பி பட்டணத்தில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். அவர்களுடைய சிறப்பு குணங்களை பிலிப்பிற்கு எழுந்த நிருபத்தில் நாம் காண முடியும். பிலிப்பிய விசுவாசிகள் அவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்ட நாள் முதல் ஊழியத்திற்கு உடன்பட்டவர்களாக இருந்தார்கள் என்பதை பிலிப்பியர் 3:3 நாம் காணலாம். பவுலுடைய சுவிசேஷ ஊழியத்தில் ஊழியத்தை தாங்கும்படியாக பிலிப்பியர்கள் முன்வந்தார்கள் என்பதை பிலிப்பியர் 4:15 காண்கிறோம். இங்கு லீதியாள் பவுலையும் உடன் ஊழியரையும் தன்னுடைய வீட்டில் ஏற்றுக்கொள்வதை அப்போஸ்தலர் 16:15 பார்க்கிறோம். குடும்பத்தை கர்த்தருக்குள் வழிநடத்துகிறவர்கள் பாக்கியவான்கள், ஊழியத்தில் உடன்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். பிலிப்பி சபை இதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. 16:17, நாங்கள் ஜெபம் பண்ணுகிற இடத்திற்கு போகையில் குறி சொல்ல ஏவுகிற ஆவியை கொண்டிருந்து குறி சொல்கிறதனால் தன் எஜமான்களுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டாக்கின ஒரு பெண் எங்களுக்கு எதிர்பட்டாள். அவள் பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்து வந்து, இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் என்று சத்தமிட்டாள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகத்திலே மந்திரவாதிகளாகிய 3 பேரை நாம் சந்திக்கிறோம். முதலாவது சமாரிய பட்டணத்தில் பணத்தினால் பரிசுத்த ஆவியின் வரத்தை வாங்க நினைத்த சீமோன் என்ற மந்திரவித்தைக்காரன். இரண்டாவது பாப்போ பட்டணத்திலே செர்கியூ பவுல் என்னும் அதிபதியை விசுவாசத்திலிருந்து திருப்ப முயற்சி செய்த எலிமா என்னும் மந்திரவித்தைக்காரன். இவர்கள் 2 பேரும் ரட்சிப்பை பெற்றுக் கொண்டதாக தெரியவில்லை. ஆனாலும் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டதை நாம் மறந்து போகக்கூடாது. இங்கு குறி சொல்கிற ஆவியை உடைய 3வது பெண்ணை நாம் பார்க்கிறோம். அவள் துஷ்ட ஆவியினால் நிறைந்திருந்தாள். சிலர் துஷ்ட ஆவி ஒன்றுமில்லை என்று நினைக்கிறார்கள். ஆனால் இன்றும் அது ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளை அறிவிக்கும் ஒவ்வொரு இடங்களிலும் கிரியை செய்வதை காணலாம். அவள் தன் மந்திர வித்தைகளினாலே தன் எஜமானுக்கு அதிக லாபத்தை சம்பாதித்து வந்தாள். அவள் பவுலையும் உடன் ஊழியக்காரரையும் பார்த்து, இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் என்று சத்தமிடுகிறாள். ஒருவேளை 1வது கேட்கும் போது இவள் உண்மையைத்தானே கூறுகிறாள் என்று நினைத்திருக்கலாம். ஆனால் 18:19 இப்படி அநேக நாள் செய்து கொண்டு வந்தாள். பவுல் சினங்கொண்டு திரும்பி பார்த்து, நீ இவளை விட்டு புறப்படும்படி இயேசுவின் நாமத்தினாலே உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அந்த ஆவியுடனே சொன்னான். அந்நேரமே அது புறப்பட்டு போயிற்று. அவளுடைய எஜமான்கள் தங்கள் ஆதாயத்து நம்பிக்கை அற்றுப்போயிற்று என்று கண்டு பவுலையும் சீலாவையும் பிடித்து சந்தை வெளியுள்ள அதிகாரிகளிடத்தில் இழுத்து கொண்டு போனார்கள். இயேசு தன் சீஷர்களை அனுப்பும் போது, வியாதி உள்ளவர்களை சுஸ்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள் என்று கட்டளை கொடுப்பதை மத்தேயு 10:8 பார்க்கிறோம். மார்க்கு 16:17 இதை விசுவாசிகளின் அடையாளம் என்று கூறுகிறது. இங்கு இயேசுவின் நாமத்தினால் பிசாசுகள் துரத்தப்படுகிறது. விளைவு என்ன? பவுலும் சீலாவும் அநேக அடிகள் அடிக்கப்பட்டு சிறைச்சாலைக்காரனிடத்தில் ஒப்புக் கொடுக்கப்பட்டார்கள். அவர்களை உட்காவல் அறையில் அடைத்து அவர்கள் கால்களை தொழுமரத்தில் மாட்டி வைத்தார்கள். அந்த சிறைச்சாலையிலே ஒரு அற்புதம் நிகழ்வதை நாம் பார்க்கிறோம். 25-28 நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் கலந்து போயிற்று. சிறைச்சாலைக்காரன் நித்திரை தெளிந்து சிறைச்சாலையின் கதவுகள் திறந்திருக்கிறதைக் கண்டு கட்டுண்டவர்கள் ஓடிப்போனார்கள் என்று எண்ணி பட்டயத்தை உருவி தன்னை கொலை செய்து கொள்ளப் போனான். அநேக அடிகள் அடிக்கப்பட்டு தொழுமரத்தில் கால்கள் மாட்டப்பட்ட நிலைமையிலும் பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதிப்பதை பார்க்கிறோம். இது பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம். 2வது துன்ப நேரத்தில் கர்த்தரை துதித்து பாடினால் அற்புதங்கள் இடம்பெறும் என்பதில் சந்தேகமில்லை. பேதுருவும் யோவானும் ஆலோசனை சங்கத்தால் பயமுறுத்தப்பட்ட போது அவர்கள் எல்லாரும் கூடி ஜெபம் பண்ணினார்கள். அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது என்று அப்போஸ்தலர் 4:31 பார்க்கிறோம். இங்கு தேவனை துதித்து பாடிய போது சிறைச்சாலை கதவுகள் திறக்கத்தக்கதாக எல்லாருடைய கட்டுகளும் கலந்து போகத்தக்கதாக பூமி அதிர்ச்சி உண்டாயிற்று. இது ஒரு அற்புதமாகும். சிறைச்சாலைக்காரன் தன்னை கொலை செய்து கொள்ள முயற்சி செய்கிறான். 28-30 பவுல் மிகுந்த சத்தமிட்டு, நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லாரும் இங்கேதான் இருக்கிறோம் என்றான். அப்பொழுது அவன் தீபங்களை கொண்டு வரச் சொல்லி உள்ளே ஓடி நடுநடுங்கி பவுலுக்கும் சீலாவுக்கும் முன்பாக விழுந்து அவர்களை வெளியே அழைத்து வந்து, ஆண்டவன் மாறே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றான். தன்னை கொலை செய்து கொள்ள போன சிறைச்சாலைக்காரன் பவுலுடைய சத்தத்தை கேட்டு தீபங்களை கொண்டு வரச் சொல்லி உள்ளே ஓடுகிறான். பவுலும் சீலாவும் பாடி தேவனை துதித்த போது அவனும் ஒருவேளை அதை கேட்டிருக்க வேண்டும். ஆனால் அவன் தூங்கிவிட்டான். இந்த நிலைமையிலும் பாடம் முடிந்தது ரட்சிப்பின் சந்தோஷம் அல்லாமல் வேறு என்ன? கட்டுகள் அவிழ்ந்து கதவுகள் திறந்திருந்தும் தப்பி ஓடாமல் உள்ளே இருப்பது ரட்சிப்பின் நிச்சயமல்லாமல் வேறு என்ன? அந்த ரட்சிப்பு எனக்கும் வேண்டும். ஆண்டவன்மாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்பதை பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 2:37 பேதுருவின் பிரசங்கத்தை கேட்டு இருதயத்தில் குத்துண்ட யூதர்கள், சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். அதைத்தான் சிறைச்சாலைக்காரனும் கேட்கிறான். ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? 31 அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று கூறுகிறார்கள். ஆம், ரட்சிக்கப்படுவதற்கு இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால் மாத்திரம் போதும். யோவான் 6:28 யூதர்கள் இயேசுவை நோக்கி, தேவனுக்கேற்ற கிரியையை நடப்பிக்கும்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். 29 இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, தேவன் அனுப்பினவராகிய இயேசுவை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கேற்ற கிரியையாய் இருக்கிறது என்று கூறுவதை பார்க்கிறோம். ரட்சிக்கப்படுவதற்கு இயேசுவை விசுவாசிப்பதை தவிர வேறு ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. ஏனென்றால் அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. இதை அப்போஸ்தலர் 4:12 கூறுகிறது. அப்போஸ்தலர் 16:9 மக்கதுனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று பவுலுக்கு சொப்பனத்தில் காணப்பட்ட மனிதன் இந்த சிறைச்சாலைக்காரனாகத்தான் இருந்திருக்க வேண்டும். 32-34 அவனுக்கும் அவன் வீட்டில் இருந்த யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். மேலும் ராத்திரியில் அந்நேரத்தில் தானே அவன் அவர்களை அழைத்துக் கொண்டு போய் அவருடைய காயங்களை கழுவினான். அவனும் அவனுடையவர்கள் அனைவரும் உடனே ஞானஸ்நானம் பெற்றார்கள். பின்பு அவன் அவர்களை தன் வீட்டிற்கு கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு போஜனம் கொடுத்து தன் வீட்டார் அனைவரோடும் கூட தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாகி மனமகிழ்ச்சியாயிருந்தான். காவல் காத்தவன் காயங்களை கட்டுகிறான். ஏனென்றால் அவன் மனமாற்றம் பெற்றான். 2 Corinthians 5:17 ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று பார்க்கிறோம். மாற்றம் பெற்ற சிறைச்சாலை அதிகாரி குடும்பமாக வசனத்தை கேட்கிறான். குடும்பமாக திருமுழுக்கு பெற்றுக் கொள்கிறான். பிலிப்பு பட்டணத்திலே லீதியாள் குடும்பமாக கர்த்தராகிய இயேசுவை ஏற்றுக்கொண்டாள். இங்கு சிறைச்சாலை அதிகாரியும் குடும்பமாக தேவனிடத்தில் விசுவாசம் வைக்கிறதை பார்க்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். 35-39 பவுலையும் சீலாவையும் போக விடும்படி அதிகாரிகள் உத்தரவு கொடுக்கிறார்கள். ஆனால் 37 தான் ரோமன் என்றும் தன்னை நியாயம் விசாரியாமல் அடித்தது குற்றம் என்றும் பவுல் கூறுவதை பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 22:25 பவுலை வாரினால் அழுந்த கட்டும் போது, ரோமனும் நியாயம் விசாரிக்கப்படாதவனுமாயிருக்கிற மனுஷனை அடிக்கிறது உங்களுக்கு நியாயமா என்று 100 கேட்ட பவுல் பிலிப்பி பட்டணத்தில் அடிக்கப்படும் போது அந்த வார்த்தையை கூறவில்லை. ஏன் தெரியுமா? ஆண்டவன்மாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று ரட்சிப்புக்காக ஏங்கி திரிந்த சிறைச்சாலைக்காரன் சுவிசேஷத்தை கேட்க வேண்டியதாயிருந்தது. இந்த 16 சுவிசேஷ ஊழியத்தில் கர்த்தர் வழிநடத்தும் மகத்துவமான வழிகளை நாம் பார்க்கிறோம். அவருடைய வழிகள் ஆராய்ந்து முடியாதவைகள். சிறைச்சாலைக்காரன் குடும்பமாக ரட்சிக்கப்படுவது மாத்திரமல்ல, மதிப்போடும் மரியாதையோடும் பவுலும் சீலாவும் வெளியே கொண்டு வரப்படுகிறார்கள். 40 அந்தப்படி அவர்கள் சிறைச்சாலையிலிருந்து புறப்பட்டு லீதியாள் இடத்திற்கு போய் சகோதரரை கண்டு அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி போய்விட்டார்கள்.
எங்கள் முகவரி: வேத ஆராய்ச்சி, விஸ்வவாணி, தபால் பெட்டி எண் 34, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்மாவுக்கும் கர்த்தர் நல்லவர். புலம்பல் 3:25.
மத்திய அலைவரிசை 340 மீட்டர், 882 கிலோஹெர்ட்ஸில் ஒலிபரப்பான விஸ்வவாணியின் காலை தமிழ் ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் எமது தமிழ் ஒலிபரப்பு நாளை காலை 5:30 இதே மீட்டர் இதே அலைவரிசையில் ஆரம்பமாகும். வணக்கம்.